بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، صلي وسلم على اشرف الانبياء والمرسلين، نبينا وحبيبنا وقرة عيوننا محمد بن عبد الله، عليه وآله وأصحابه أفضل الصلاة وأتم التسليم، أما بعد. وقد قال الله تعالى في قرآنه الكريم: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة. صدق الله العظيم. புகழுடையவன் தனித்தவன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். மனிதன் உயர்தரமான சோன பதிகளை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தனது அனைத்து விதமான சந்தோஷங்கள், காலங்கள், நேரங்களை மனிதனுடைய உயர்வுக்கு வெற்றிக்கு தயார் செய்த செலவழித்த எனது உயிரலும் இனியா ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையிலும் பேணுதலாக எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள், முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானா. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் ஆத்திகாப்புடைய நியத்துடன் கடமையை நிறைவேற்றி வாழ்க்கையில் திருப்பம் பெற வேண்டும் என்ற அவாவுடன் அமர்ந்திருக்கும் இறைநேசர்களே, நல்லடியார்களே, ஒவ்வொரு கனவும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். முக்கியமான ஒரு பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். காலங்கள், நேரங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. கழியக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் நாம் கபரறையை நோக்கி பயணம் செய்கின்றோம். அல்லாஹை சந்திக்க வேண்டியிருக்கிறோம் என்ற சிந்தனையை தமக்குள்ளே வரவழைத்துக் கொண்டு தக்வாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து இன்னையிலும் மறுமையிலையும் வெற்றி பெறுமாறு முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் வசியத் என்ற தக்வாவின் உபதேசத்தை செய்து கொள்கின்றேன். உலக வாழ்க்கை நம் அனைவரையும் ஒரு முக்கியமான குறிக்கோளுக்காக வேண்டி அனுப்பியிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய ஒவ்வொரு நிலைமையின் போதும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும், அவனோடு இதயம் தொடர்பு கொள்ள வேண்டும், உள்ளம் அவனோடு தொடர்பு கொள்ள இன்று மறக்குது. காரணம், ஏனைய வஸ்துக்களுடன் அதிகமாக அது இணைந்திருப்பதனால். அல்லாஹோட உள்ளம் இணைந்திருந்தால் அவனை சந்திக்கிறது ரொம்ப விருப்பமாக இருக்கும், மௌத்து ரொம்ப விருப்பமானதாக இருக்கும். உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துகள், செல்வங்கள் மற்றும் உண்டான ஆற்றல்கள் எல்லாமே அது ஒரு பெரிதாக இருக்க மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை எனக்கு தந்தார் என்று அவனுக்கே நன்றி செலுத்தக்கூடியதாகவும், பெருமையை எங்களுடைய உள்ளத்திலிருந்து அகற்றி இருமாப்புடன் வாழாது. அல்லாஹ் குர்ஆனில் அவனுடைய நல்லடியார்களை பற்றி எப்படி வர்ணிக்கின்றானோ அதே போன்று வாழக்கூடிய பாக்கியத்தையும் நசீபாக்கிடுவான். இதனால தான் ஹஜரத் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், லௌலா தலாஸ், மூன்று விடயங்கள் இல்லை என்றால் லமா தஅதா ராஸ்பன ஆதம ஷைஹன், எந்த ஒரு வஸ்துக்கும் ஆதமுடைய மகனின் தலையை குனிய வைக்க முடியாது. அந்த மூன்று வஸ்து அவனுக்குள்ள வருவதின் காரணமாக, அந்த விடயங்கள் அவனுக்குள்ள சுழன்று கொண்டு இருக்கிறதின் காரணமாகத்தான் இவனுடைய இருமாப்பை, பெருமையை, நான் என்ற மமதையை ஓரளவு அடக்க முடிகிறது. அதில் ஒன்றுதான் அல் மரல், நோய். நோயே இல்லை என்றால் மனிதன் அல்லாவையே மறந்து விடுவான். ஏற்கனவே அல்லாவை மறந்து அவனுக்கு மாறு செய்யக்கூடிய மனிதன் அந்த நோயுடைய சந்தர்ப்பத்தில் ஒரு கணமேனும் அல்லாஹ் என்ற வார்த்தையை உச்சரிக்கிறதை பார்க்கலாம். உண்மையிலே ஒரு காபிராக இருந்தாலும் சங்கடத்தில் மாட்டிக்கொண்டால் அவன் தன்னுடைய தெய்வம் என்றில்லை, ஏதோ ஒரு முறையில அந்த அல்லாவை தான் அழைக்கிறான் என்ற பல உதாரணங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்றான். சிலருக்கு அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்திருந்தார், நோய் என்பதையே அவர்கள் சந்தித்தது கிடையாது. இதனால பெருமை அடித்தார்கள். அல்லாஹ் அவர்களை தலை குனிய செய்தான், நோயை காட்டிவிட்டான். நல்ல உதாரணம் தான் குர்ஆனில் எங்களுக்கு படிப்பினை. இந்த உலகத்தில் பல படிப்பினைகள் இருந்தாலும் கூட குர்ஆன் முழு உலக ஜனங்கள் வரக்கூடிய அனைவர்களுக்கும் படிப்பினை கொடுத்தது. பார் ஃபிரௌனை, எந்த அளவுக்கு அவன் ஆரோக்கியமானவனாக இருந்தான். நோய் என்பதனை அவன் சந்தித்ததே கிடையாது. அவன் 40 நாளைக்கு ஒரு தடவை தான் மலஜலம் கழிப்பதற்கு செல்வான். அப்படி அவனுடைய உடம்புல எந்த விதமான கோளாறும் ஏற்பட இல்லை. இன்றைக்கு நாங்க பல வத்துக்களை குடித்து அந்த வெளிவாசலுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம் என்றாலும் கூட அவனுக்கு அது ஒரு வளமையா இருந்தது என்றாலும் உடம்புக்கு கஷ்டம் இருக்கல்ல, அது ஒரு ஆரோக்கியமாகவே இருந்தது. அவன் நோயை சந்தித்தது குறைவான அளவுக்கு சொல்லப்படுகிறது. உதாரணங்களும் சம்பவங்களும் எப்பொழுது அவன் நான் அல்லாஹ் என்று வாதித்தானோ அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடன் சமமாகி போவதற்கு முயற்சி செஞ்சதன் காரணமாக அந்த பெருமையை முறியடிக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு நோய் பிணி என்பதனை சுவைக்கிறதுக்கு செய்தான், சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினான். எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு 40 தடவை வெளிவாசல் போகும் அளவுக்கு உயிரே போய்விடுமோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு இன்னும் ஒரு கட்டத்தில் அவன் எதை சாப்பிட்டாலும் கூட அவைகள் மிருகங்களாக மாறிவிடும், தண்ணீர் குடித்தால் அது ரத்தமாக மாறிவிடும். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். நாம் அர்சல்னா இலைஹிம் லஃபாதிஅ வஜ்ம என்று பலவிதமான சோதனைகளை அவனுக்கு கொடுத்ததை பற்றி சொல்கின்றார். அங்கே வீடு எங்க பார்த்தாலும் வீட்டுக்குள்ள கூட வசிக்க முடியாத அளவுக்கு லஃபாதிஅ என்ற தவளைகள் நிரம்பி இருந்தது. மேலும் அவன் தண்ணீர் தாகம் என்பான், தண்ணீரை குடித்தால் அது ரத்தமாக மாறிவிடும். தண்ணீரை கையில எடுத்து வாயிலை வைப்பது தான் அந்த தண்ணீர் கோப்பையுடன் அது ரத்தமாக மாறிவிடும். பிறகு சொல்லுவான், யாராவது உங்களுடைய வாயிலிருந்து எந்த வாய்க்கு ஊத்துங்க, அவருடைய வாயிலிருந்து ஊத்தும் வரைக்கும் தண்ணியாக இருக்கும், துப்பும் பொழுது ரத்தமாக மாறிவிடும். மற்றும் சாப்பாடுகள் அது மிருகங்களாக மாறிவிடும், ஏனையவர்களுடைய வாயினால் தப்பி துப்புவார்கள். வெளிவான சகோதரர்களே, அல்லாஹ் இந்த இருமாப்பு கொண்டவர்களை இப்படியெல்லாம் சோதித்திருக்கின்றான், நோயை கொடுக்கின்றான். அல்லாஹ் பல விஷயங்களை கொண்டு சோதிப்பதாக குறிப்பிடுகிறான். உங்களுடைய சொத்து செல்வங்கள், பொருளாதாரங்கள் மற்றும் உண்டான வளமானவைகள் என்று நீங்க மதிக்கக்கூடியவர்கள், உங்களுடைய வருமானம் வரக்கூடிய அனைத்து லைனையும் நாங்கள் சோதிப்போம். அந்த நேரத்தில் யாரு பொறுமையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் நன்மாராயம். அந்த உண்மையான மூமின்கள் எதனை சொல்லுவார்கள்? இன்னாலில்லாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். இந்த இன்னாலில்லாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை சொல்லுறவன் உண்மையிலே மூமினாக இருப்பான் என்கிறதுக்கு அதிகமான சான்றுகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு என்ன நோய் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் மனிதனுடைய சிந்தனை தன்னுடைய எளிமையின் பக்கம் தான் சொல்கின்றது. எனக்கு பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, எந்த டாக்டரையும் எந்த சர்ஜனையும் என்னால் சமாளிக்க முடியும் என்ற அளவுக்கு நான் வலிமை கொண்டவனா இருக்கின்றேன் என்ற அந்த நோயிலும் அவனுடைய இரு மாப்பு தான் வருவதே தவிர அவனுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வருவதில்லை. இதனால தான் யாராவது இதா அசாபத்தும் முசீபா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். மூமினுடைய தன்மை என்ன? அவர்களுக்கு ஏதேனும் ஒரு சோதனை வந்தால் காலு இன்னாலில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன் என்ற அந்த வார்த்தையை பாவிப்பார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் வாழ்கிறோம், அவனின் பக்கமே மீண்டு செல்ல வேண்டி இருக்கின்றோம். அதுலாவுடைய பாதனின் பட்டி பிஞ்சி விட்டது. உடனே இன்னாலில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன், யா ரசூலல்லாஹ் இதுவும் ஒரு சோதனையா? ஆம், இதுவும் ஒரு சோதனை தான் என்றார்கள். சின்ன பெரிய அனைத்து விடயங்களுக்கும் நான் ஒரு மூமின், அவனின் பக்கமே மீள வேண்டி இருக்கின்றது, அவனுக்காக வேண்டி மட்டும் தான் வாழ்கிறேன். மூமினான நீங்களும் இதனைத்தான் சொல்ல வேண்டும் என்பதனை கற்றுக் கொடுத்தார்கள். விளக்கு அணைந்து விடுகின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இன்னாலில்லாஹ் என்கிறார்கள். இன்று பல மணிக்காலங்களுக்கு கரண்ட் இல்லாவிட்டாலும் கூட இன்னாலில்லாஹ் ஞாபகம் வராத அளவுக்கு ஈமான் என்ற தன்மையை விட்டு அப்புறப்பட்டவர்களாக யார் மூமின்கள் என்று அல்ல குர்ஆன்ல வர்ணிக்கின்றானோ அந்த தன்மையே இல்லாதவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை எங்களிடத்தில் இருக்கிறது என்கிறதனை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இவ்வாறாக சிந்தனையற்று இருக்கக்கூடிய மனிதன் கடைசி சக்கராத்துடைய நேரத்திலேயும் அல்லாவை மறந்துவிட்ட நிலைமையில தான் போக போகிறான். அதற்கு முன்னால்தான் உனக்கு நோயை தரப்படுகின்றது, நீ அல்லாவை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அதையும் தரவில்லை என்றால் உன்னை கட்டுப்படுத்த யாரால முடியும்?
நீ அல்லாவையும் மிஞ்சி போயிடுவாய் என்ற அளவுக்கு அல்லாஹ் சுபஹான வ தஆலா உதாரணங்களையும் காட்டுகிறான். என்ற வார்த்தை மையத்துக்கு மட்டும் அல்ல, அதனை கேள்விப்பட்டால் மட்டுமல்ல, நம்மில் ஏற்படக்கூடிய சிறு சிறு சோதனைகளுக்கும் அதனை உச்சரிப்பது தான் உண்மையான திக்ருடைய தன்மை, அது தான் மூமினுடைய தன்மை என்கிறதனை அல்லாஹ் குர்ஆனில் விளங்கப்படுத்துறதோடு இந்த இன்னாலில்லாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தை ஏனைய உம்மத்துகளுக்கு ஏனைய சமுதாயத்துக்கு நபிமார்களுடைய கூட்டத்தினருக்கு கொடுக்கப்பட இல்லை. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழந்து பல வருடங்களாக கஷ்டப்படுகின்றார்கள். அழுது அழுது கண்கள் ரெண்டும் போய்விட்டது, குருடாகி விட்டார்கள். அந்த நேரமும் யா அசஃபா யா அசஃபா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, யூசுஃபுடைய விடயத்தில் எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்ற வார்த்தையை தான் சொன்னார்களே தவிர என்ற வார்த்தையை அவர்களுக்கு கூட உச்சரிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா கொடுக்கல. இது இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேடமான அன்பளிப்பு, விசேடமான ஒரு கிஃப்ட் என்கிறதனையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இதனால தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில அந்த இன்னாலில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன் பிரதிபலிப்பை அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா ஒரு வெறுமனே ஒன்றுக்கும் இல்லாத ஒரு பெண்மணி, அதாவது ரொம்ப இன்னசென்ட் ஆனவள், அவளுக்கு எந்த வலிமையும் கிடையாது, குழந்தைகளும் அதிகமாக இருக்கின்றது, வறுமை பீடிக்கப்பட்டிருக்கிறது, என்ன செய்யறது? அவளுக்கு இந்த வார்த்தையுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா ஏற்படுத்திய நிலைமையை பாருங்க. அபு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு ரொம்பவும் இரக்கமாக கணவன் மனைவி ரொம்ப அன்பாக இணைப்புடன் அன்யோன்யமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. முசீபத்துக்கு நீ பகரம் தர வேண்டும், மேலும் அந்த முசீபத்துக்கு சீரான கூலியை தருவதும் உன்னுடைய பொறுப்பு என்ற துஆவை ஓதினார்கள். இஜ்ஜா முடிகின்றது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி வருகின்றார்கள், அனுமதி கேட்கின்றார்கள், உள்ளே வர அனுமதி கிடைக்கிறது. நான் உங்களுடைய கணவனாக விருப்பம் உங்களை திருமணம் முடித்துக் கொள்ளப் போகின்றேன். கெடிவான சகோதரர்கள் என்றாலும் கூட அந்த பெண்மணி ஒரே தடவையில் அதற்கு இணங்கவில்லை. அவருடைய பல காரணங்களை சொன்னார்கள். நான் ரோஷம் உள்ள ஒரு பெண்ணாக இருக்கின்றேன், உன்னுடைய ரோஷத்துக்கு அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா என்னை போதுமானதாக ஆக்கிடுவான். நான் அதிகம் குழந்தையுள்ள பெண்ணாக இருக்கிறேன், அவர்கள் உங்களை ரொம்பவும் கஷ்டப்படுத்துவார்கள், உன்னுடைய குழந்தையினுடைய பராமரிப்புக்கு அல்லாஹ் போதுமானவன் என்றதெல்லாம் சொல்லி இந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்த பெண் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக மாறினார்கள் என்றால், கெடியமான சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பங்கள், முசீபத்துகள், சோதனைகள் வரும் பொழுது எந்த அளவுக்கு அல்லாவை ஞாபகத்தில் வைத்தால் அதற்குரிய பிரதிகூலிகள் நன்மையாக அமையும் என்கிறதனை சிந்தனை செய்து பாருங்கள். அதிலும் முக்கியமாக நோய் வரக்கூடிய நேரங்களில் மலாய்க்கா மார்களுடைய தரிசனம் எங்களுக்கு தேவை. அவர்கள் வந்து எங்களை சுகம் விசாரிக்க வேண்டும். அப்படி என்றால் ஆரோக்கியமான காலத்தில் இவர் அபரிதமான நன்மைகளை செய்திருக்க வேண்டும். காலத்தை வீணா கழித்திருக்க கூடாது, ஹராமான விடயங்கள்ல ஈடுபடுத்தி இருக்க கூடாது, கலியாட்டங்கள்ல மற்றும் உண்டான வீண் விரயங்கள்ல காலத்தை செலவழித்து இருக்க கூடாது. இப்படியானவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா மலாய்க்கா மார்களை அனுப்பி நோய் விசாரிக்கிறான் மட்டுமல்ல, அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறான். புதிய மாம்சத்தையும் புதிய ரத்தத்தையும் உண்டாக்கி அல்லாஹ் டயாலிசிஸ் பண்றதை போல அந்த பலஹீனமான ட்ரீட்மெண்ட் அல்லாஹ்வுடைய ட்ரீட்மெண்ட் உதாரணமாக சமப்படுத்த முடியாது என்றாலும் கூட வெறுமனை விளங்குவதற்காக வேண்டி கூறுகிறோம். கெடியமான சகோதரர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா மனிதனை நேசிக்கின்றான் நோயை கொடுத்து. எனவே நோய் என்பது ஒரு நன்மாராயம். பல நபிமார்கள் நோயில பீடிக்கப்பட்டார்கள், ஆனாலும் நபிமார்களுக்கு நோய் வருவது கிடையாது என்கிறது எங்களுடைய அசீதா. அதாவது பெரும் பெரும் நோய்கள் வர முடியாது. தலைவலி, காய்ச்சல், தடுமல் மற்றும் வயிற்றுவலி போன்ற வலிகள் அவர்களுக்கு வரலாம். சிறு சிறு நோய்கள், பெரிய நோய்கள் நபிமார்களுக்கு வர முடியாது. யாராவது பெரிய நோய் நபிமார்களுக்கு வரும் என்று நினைத்தால் அவர் அகீதாவுக்கு மாற்றமானவர்களாக சுன்னத்தை வல் ஜமாத்தை விட்டும் வெளியானவராக ஆகிடுவார். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்தது நோய் அல்ல, ஒரு சோதனை. சைத்தானோடு செய்து கொள்ளப்பட்ட சவாலின் அடிப்படையில தான் அந்த சோதனை அவர்களுக்கு வந்தது. இந்த அடிப்படையில அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள் என்றாலும், நாங்க எங்களுடைய வழக்கத்துல நோய்வாய்ப்பட்டார்கள் என்று கூறினாலும் கூட அது நோய் இல்ல. எனவே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு அகல வேண்டும், ஒரு கணமும் அல்லாஹ் மறக்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதனால அவரை நான் சுத்திருப்பேன் என்ற சபதம் தான் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய சோதனை. அந்த நோயிலும் கூட அவர்கள் அல்லாஹ் ஒரு கணமேனும் மறக்கல்ல, தெரியுமான சகோதரர்கள். எனவே இந்த அடிப்படையில நானும் நீங்களும் நோய் என்று வரும் நேரங்கள்ல சிலர்கள் தடுமல்களுக்காக வேண்டி உடனே மருந்து செய்ய முனைகின்றார்கள். ஒரு 4 நாளைக்காவது அந்த தடுமலை நாங்கள் பிற்படுத்த வேண்டும், அதன் பின்னால அதுவும் அவருடைய அந்த வருத்தங்கள் அணைந்து விடுகிறது. இல்லை என்றால் தான் ஏதோ திப்புன் நபவி என்ற வகையில ஹஜரத் ரசூலுல்லாஹ்வுடைய மருந்து வகைகளை அணுக வேண்டும். அதுவும் இயலாத பட்சத்தில் ஒருவனை அழித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிவகுக்கிறது இல்ல, அதற்கு உண்டான விதிமுறைகளை காட்டதும் இல்ல. அவரு மருந்து என்ற வகையில் ஒரு சபபுக்காக வேண்டி மனிதர்களுடைய சில ஆற்றல்களை அணுக முடியும். இப்படித்தான் ஒரு மௌமின் வாழ வேண்டும் என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. எல்லா கட்டங்களையும் மார்க்கத்துக்கு முதலுரிமை கொடுத்து மார்க்கத்தின் ஊடாக எதையும் சாதித்துக் கொள்ள முடியும் என்றால் அதுதான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. 2வது விடயம், ஹஜரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆர்டர்ல அந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். 2வது அல் ஃபக்ர், அவனுக்கு வறுமை இல்லை என்றாலும் கூட ஆதமுடைய மகனின் தலையை ஒரு நாளும் தாழ்த்த முடியாது, அது எப்பொழுதும் நிமிர்ந்து பெருமை கொண்டே இருக்கும். இதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் பெரும் செல்வத்தை கொடுத்தான், அவர்களையும் தலை குனிய செய்தான். அவர்கள் இருமாப்பு கொண்டு பூமியிலே வாழ்ந்தார்கள். ஃபிரௌனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் ஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இந்த மிஸ்ர்ல ஓடக்கூடிய அனைத்து நதிகளும் எனக்கு கீழாலத்தான் ஓடுகின்றது, என்னுடைய அனுமதி இன்றி யாருக்கும் ஒரு மீட்டர் தண்ணீரையும் அருந்த முடியாது என்ற அளவுக்கு அவனுடைய அதிகார பெருமை இருந்தது. காரூனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் சிலர்கள் ஆவல் வைத்தார்கள், ஆதரவு வைத்தார்கள், எங்களுக்கும் இந்த காரூனுக்கு கொடுக்கப்பட்டதை போல செல்வம் கொடுக்கப்படக்கூடாதா? என்றாலும் அந்த செல்வத்தின் பின்னணியில சோதனை இருந்தது என்கிறதனை அவன் மறந்துவிட்டான். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனிடத்திலே போய், ஏழைகளுடைய பங்கும் அதில் இருக்கிறது, சதகா இருக்குது, ஜகாத் இருக்குது, இப்ப காபிராக இருக்கும் நிலைமையில ஜகாத் எப்படி வாஜிபாகும் என்றெல்லாம் சிந்திக்கலாம். என்றாலும் கூட பெரியமானவர்களே, அன்றைய சில நடைமுறைகளுக்கு ஏற்ப அந்த சரியத்துக்கு ஏற்ப ஏதோ ஒரு முறையில் அல்லாஹ்வுடைய கட்டளையின் படி அது சதகாவா இருக்கலாம் அல்லது ஜகாத்தாக இருக்கலாம், அவரிடத்திலே போய் ஏழைகளுடைய பங்கு உன்னுடைய சொத்துகளுடன் கலந்திருக்கிறது தா என்று கேட்ட நேரம் அவன் சொன்னது என்ன? அவன் சொன்னது என்ன? இவைகள் அனைத்தும் என்னுடைய அறிவு திறமையாலும் ஆற்றலாலும் சம்பாதிக்கப்பட்டவை, கொடுக்க மறுத்தான் அல்லாஹ். இப்படித்தான் சிலர்கள் பண மிகுதியால பெருமை அடிக்கும் பொழுது அவர்களுக்கு சில சில கட்டளைகளை கொண்டு வந்து போடுவார். இன்றும் அல்லாஹ் ஜகாத்தை கொண்டு வந்து போடுகிறார். உங்களுடைய பொருள்கள் ஒரு பங்கு இருக்குது, ஞாபகப்படுத்துகிறான், அது உங்களுடையது அல்ல, அது ஏழைகளுக்கு போக வேண்டியது. சதகா என்ற ஒரு பங்கு இருக்கிறது, ஆதமுடைய மகன் காலை உதயமாகும் ஒவ்வொரு நாளும் அவனுடைய ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் சதகா இருக்குது. சதகா இல்லாம ஒரு நாள் கூட கழியக்கூடாது என்ற அளவுக்கு அவனை பாதுகாப்பதற்கும் தான் எதுக்கும் வலிமை பெற்றவன் அல்ல, இது அல்லாஹ் தந்தது என்கிறதனை ஞாபகப்படுத்துவதற்கும் அந்த கை எப்பொழுதும் திறந்தே இருக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த முறையிலே தர்மம் செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து அவனை பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு கஷ்டமானது எல்லாமே லேசாக்கி விடுவோம். வாம்மாமன் பஹில வஸ்தஜனா ஃபஸனு யஸிரு ஹுலில் உஸ்ரா, யாரெல்லாம் அவர்கள் கஞ்சத்தனம் பட்டு அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்காமல் தடுத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு நாம் பிறகு கஷ்டத்தை உண்டாக்குவோம். அது இவருடைய மறைவுக்கு பின்னாலும் பிள்ளைகளுக்கு மாபெரும் சோதனைகளாக, குடும்பத்துக்கு மாபெரும் சோதனையாக அமையும். அல்லது இவருக்கு தேவையான நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு நாம் ஆளாக்குவோம். இது நிச்சயமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரும். அதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு விரைந்து கொள்ளுங்கள். தாராளமாக உங்களுடைய கரத்தை தர்மத்துக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். கொடுப்பதின் மூலம் வளருமே தவிர அது ஒரு நாளும் குறைய மாட்டாது. உங்களுக்கு வறுமையை உன்னால் காட்டி பயமுறுத்துவான். நீ இப்படி இப்படி எல்லாம் செய்தால் உனக்கு பாவிப்பதற்கு இல்லாமல் போய்விடுமே. அங்கே அல்லாஹ் இவ்வாறு செய்வதனால் ஒன்றுக்கு பத்தாக ரட்டிப்பாட்டி தருவான் என்ற சிந்தனையை மறக்கடித்து உங்களுக்கு கெடுதியின் பக்கம் ஏறி கொண்டிருப்பான். வல்லாஹு யஹ்துக்கும் மக்ஃபிரத்தன் மின்ஹு வ ஃலுலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு மன்னிப்போட கலந்த மாபெரும் செல்வங்களை தர காத்து கொண்டிருக்கின்றான். எனவே சகோதரர்களே, இந்த பொருள் என்கிறது எந்த நேரத்துல போய்விடும் என்பது சொல்ல முடியாது. அல் அம்வாலு கல்லில் ஜாயில், இந்த பொருள் என்பது அது பூமியிலே கடந்து இருக்கக்கூடிய நிழலை போல, நிழல் எப்படி சூரியன் மேலே செல்லும் பொழுது அது இல்லாமல் போகுமோ, வரும் போகும், மீண்டும் வரும், மீண்டும் போகும். சில சந்தர்ப்பங்கள்ல அந்த இலைகள் பட்டு போய் விடும் பட்சத்தில் அதுக்கு நிழலே இல்லாம போயிடும். இன்னும் சில சந்தர்ப்பங்கள்ல மரமாக காட்சியளிக்கக்கூடிய இவன் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு காண்டா, அவனுடைய நிழலே இல்லாம போயிடும். அதனால உயிரோடு இருக்கும் அவனுடைய உடம்பு நிழலை தாங்கி நிற்குது. அந்த நேரத்திலேயே கொடுக்க பழகிவிடு என்கிறதனை தான் இஸ்லாம் சொல்லி தருகின்றது. அது உன்னுடைய ஏழேடி சந்ததி வாழ வேண்டும் என்பதற்காக. மூன்றாவது, ஆதமுடைய மகனுக்கு மவுத் என்று ஒன்று இல்லை என்றால் அவனுடைய தலையை குடிக்க முடியாது. சகோதரர்களே, மரணம் அது வந்து இருக்கிறது. இன்றும் கூட ஒருவர் சொல்கின்றார், பெரும் எல்லா அதிகாரங்களையும் பெற்று இருந்த மனிதர்கள் அவர்கள் வெளியிலே வருவது என்றால் மக்கள் பயந்து விடுவார்கள். அதிகாரிகள் கூட அவர்களுக்கு முன்னால தலை குனிவார்கள். என்றாலும் கூட ஒரு பயங்கரமான சம்பவத்தில் அந்த வலிமை பெற்ற மனிதனுடைய மகன் கொல்லப்பட்டு விட்டார். அவர் பல நாட்கள் வீதியிலே கிடந்திருந்தார். அவரை கொண்டு போய் மோர்ச்சரிலே போடப்பட்டு விட்டது. அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகின்றார்கள். இது முஸ்லிமுக்குள்ள நடந்தது. அவர் தன்னுடைய மகனை கேட்கின்றார். என்றாலும் கிடைத்தது இல்லை கிடையவான சகோதரர்களே. எனவே அந்த மவுத் எந்த அளவுக்கு அவரை ஆக்கியது என்றால், நர்ஸ்மார்களிடத்துல பேசி கெஞ்சினார். அவர்கள் கூட கரதர கரண்ணது கரதர கரண்ணது எண்ண மகத்தையா என்று சொல்ற அளவுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். எனவே கெரியமான சகோதரர்களே, எல்லா விதமான எங்களுடைய அதிகாரங்களும் இருமாக்கும். அந்த மவுத்து வரும் வரைக்கும் தான் ஒன்று நாங்கள் மவுத்தாகிடுவோம், அல்லது எங்களுடைய அனைத்து விதமான தனைக்கணங்களையும் அடக்கிறதுக்கு எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் மறந்து விடுவார். இப்பொழுதாவது சிந்தித்து பார், உன்னுடைய எல்லா விதமான அதிகாரத்தினாலும் சாதிக்க முடியாத ஒரு தருணம் இருக்குது, அதுதான் மரணம். இதனால தான் மௌத்தானதன் பின்னால மனிதன் அல்லாவிடத்துல கேட்பான், நீ என்னை பிற்படுத்தி அனுப்பினால் நான் சதகாக்களை தான தர்மங்களை கொடுத்து சாலிகான அமல்களை செய்வேன். இந்த தான தர்மங்களுக்கும் சாலிகான அமல்களுக்கும் ஒரு மௌத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்கின்றது. யாரு அதிகமான சாலிகான அமல்களுடன் அவர்களுடைய பொருள் மீது இருக்கக்கூடிய ஆசை உள்ளத்தில் வந்து அகற்றுவார்களோ இவர்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்குது, சொர்க்கம் இருக்கிறது என்கிறதையெல்லாம் இஸ்லாம் கூறுகின்றது. எனவே மவுத் என்கிறது கெரியமான சகோதரர்களே யாரையும் விட்டுவிட மாட்டாது. ஒரு நாள் நானும் நீங்களும் நிச்சயமாக போக வேண்டியிருக்கின்றோம். அதனை சிந்தனையை வைத்து வாழ்வது தான் புத்திசாலித்தனம். யகுதிகள் வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள், அவனுக்கு பிரியமானவர்கள், அவனுடைய தோழர்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினார். நீங்கள் வாதிடுவதை போல என்னுடைய நண்பர்கள், பிரியமானவர்கள், தோழர்கள் என்று இருந்தால் நீங்க மரணித்து காட்டுங்கள் பார்க்கலாம். மௌத்தாகி பாருங்கள், மௌத்தை ஆதரவு வையுங்கள். உங்களுடைய வாதாட்டம் அன்னக்கும் அவுலியா உலில்லாஹின்னா, ஏழை மனிதர்களை தவிர நீங்க தான் அல்லாஹ்வுடைய நெருங்கியவர்கள், அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள், அல்லாஹ்வுடைய தோழர்கள் என்று சொல்கின்றீர்களே. அப்படி என்றால் இதனுடைய உண்மையும் பொய்யையும் பார்க்கலாம். ஃபதமன்னவுல் மௌத் இன் குந்தும் சாதிகீன், உண்மையாளர்களாக இருந்தா மௌத் அறிவிப்பார்கள். வலை யதமன்னவுனஹு அபதன் பிமா கத்தமத் ஐதீஹிம், அல்லாஹ் அலீமும் பில்லாலிமீன், இவர்கள் செய்த அநியாயங்கள், அட்டுழியங்கள், பாவங்கள் ஏராளம். இதனால இவர்கள் ஒரு நாளும் மௌத்தை ஆதரவு வைக்க மாட்டார்கள். நீ ஆதரவு வைக்காத மௌத் உன்னை வந்தே அடையும். நீ அநியாயக்காரனாக இருக்கும் நிலைமையில அது வந்துட்டால் உன்னால் தப்ப முடியாது. மௌத் அல்லது முலாக்கைக்கும் சொல்லுங்க நபியே, எந்த மௌத்தை விட்டும் நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அது உங்களை சந்தித்தே தீரும். பின்னால ஒரு மறைவமான உலகத்துக்கு உங்களை கொண்டு போகப்படும். அங்கே அனைத்தும் துனியாவுல மறைந்திருந்தவைகள், உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள், உறுதி கொடுக்கப்பட்டவைகள் எல்லாம் கண் முன்னால காட்டப்படும். நீங்கள் துனியாவுடைய வாழ்க்கையில எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல, என்னென்ன கட்டங்கள்ல, எப்படியான நிலைமைகள்ல எதுவெல்லாம் செய்து கொண்டிருந்தீர்களோ அவைகள் அனைத்தும் முன்னே எடுத்து வைக்கப்படும். அப்படியான ஒரு நேரம் வர இருக்குது கரியமான சகோதரர்களே. மூமின்களாக இருந்தா உள்ளத்துல தலனம் ஏற்படும், அதற்காக நாங்கள் தயாராகிறோம். எனவே எங்களுக்கு நோய் என்று இருக்கிறது, வறுமை என்றும் பக்கர் என்ற ஏழ்மையும் இருக்கிறது, மௌத்தும் இருக்கிறது என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. இந்த மூன்றும் உங்களுடைய வாழ்க்கையில பின்னி பிணையக்கூடியது. அது எந்த நேரம் வறுமை ஏற்படும் என்று சொல்லாது, எந்த நேரம் என்னை உங்களில் கட்டில தூங்க போட்டுடும் என்று சொல்ல முடியாது, எந்த நேரம் மரணம் வரும் என்றும் சொல்ல முடியாது. எனவே இந்த மூணும் இல்லை என்றால் என்னையும் உங்களையும் பிடிக்கவும் முடியாத ஒரு நிலைமைக்கு உண்டாகிடும். இதனாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனை ஞாபகப்படுத்துவதற்காக இந்த மூன்றையும் எங்களுடைய வாழ்க்கையில பின்னி செய்து ஒரு ஜிக்ரின் பக்கம், அவனுடைய சிந்தனையின் பக்கம், ஆசராவிற்குடைய பாதையில் நடக்கிறதுக்கு எங்களுக்கு தருணத்தை அமைத்து தருகின்றான். எனவே அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னித்து இந்த நிலைமைகள்ல மோசமானவர்களாக ஆகிவிடாமல், நாம் ஒரு தள்ளாடும் வயதுக்கு தள்ளப்பட்டு மற்றவர்களுடைய உதவிக்கு அனுசரணை செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடாமல், எங்களை நல்ல முறையில் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே நீண்டாயுள் சாலிகான அமல் ஆரோக்கியமான வாழ்க்கையுடன் அவனிடத்திலே கைப்பற்றிக் கொள்வானாக, பாவங்களை நன்மைகளாக மாற்றி அறுப்பிடுவானாக. எங்களுக்கு தரப்பட்டு இருக்கக்கூடிய ஆற்றல்கள், வலிமைகள், இவைகளை வைத்து பெருமை அடிக்காமல், யாழ்லா உனக்கு எந்த முறை பொருத்தமாக இருக்கின்றதோ அந்த முறையிலே அவைகளை செயல்படுத்துவதற்கு தோப்பிக் செய்வாயாக. எங்களுடைய இறுதி நேரத்தை மிகவும் நல்லதாக அமைத்து அருள் புரிவாயாக. உங்களுடைய தனிப்பெரும் சிரிப்பை கொண்டு எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.